2012 ஆண்டு மே மாத தென்றல் பத்திரிகை இதழில் ஹரிமொழி பகுதியில் குயில் என்னதான் சொல்கிறது என்ற தலைப்பில் ஹரிகிருஷ்ணன் எழுதிய கட்டுரை. வாசிப்பவர் ஹரிகிருஷ்ணன். குயில் பாட்டின் மையச்செய்தி அல்லது சென்ட்ரல் மெசேஜ் என்ன என்று பார்க்கலாம் என சென்ற இதழில் குறிப்பிட்டிருந்தோம். குயில் பாட்டை மிக விரிவாக அலசிவிட்டு என் ஆசிரிய பெருமான் உரைத்த செய்தியை என் சொற்களால் இங்கே சொல்லியிருக்கிறேன். இந்த ஆய்வில் சொல்லப்பட்டிருக்கும் கருத்துகளில் 95% கருத்துகள் அவருடையவே. அவற்றுக்கு அணுக்கமான என் கருத்துகள் சில இதனுள் இடம்பெற்றுள்ளன. இனி குயில் பாட்டின் மைய செய்திக்கு வருவோம். எந்த நாடாயினும் சரி, எம்மொழியாயினும் சரி, எந்த காலகட்டமாயினும் சரி, கவிதாதேவியின் உபாசகர்களான கவிஞர்கள் தம் உள்ளத்தில் இருத்தி நேசத்துடன் கவிதை இயற்றும் கணங்களில் அந்தரங்கமாக அக்கவிமகளுடன் கொள்ளும் உறவே சொல் உருவம் பெற்று கவிதை என்ற மொத்த வடிவத்தை அடைகிறது. பாரதி ஒரு சௌகரியத்துக்காக அல்லது பேச்சு வசதிக்காக தமிழையும் தமிழ் கவிதையும் குவி மையத்தில் வைத்திருக்கிறான். இப்படி கவிதையை உபாசிக்கும் கவிஞர்களிடையே 3 விதமான போக்குகள் தென்படுகின்றன. ஒரு கூட்டத்தார் சிந்தனையை செறிவுடையதாக ஆக்க முயலாமல் தமக்கு முன்பிருந்தோர் எந்த பறையிலே சென்றார்களோ அதிலேயே திரும்ப திரும்ப செக்கு மாடுகளைப் போல உழல்கின்றனர். இவர்களும் படைக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் தாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் முந்தைய வழக்கம், ஆட்சி, இதைப்போல இதற்கு முன்னால் படைக்கப்பட்ட படைப்பு எல்லாம் இருக்கின்றனவா என்று பார்த்து பார்த்து இந்த தரப்பினர் ஒரு நெடுங்கால பரப்பை தம் வசமாக்கி இருந்தனர். இப்படிப்பட்டவர்களின் உள்ள பாங்கை பாரதியை பற்றி பாடுகையில் பாரதிதாசன் சித்தரிக்கிறார். குறிப்பிட்ட பகுதியை பார்ப்போம். இன்றைய தேவையை எழுதேல் என்றும் முன்னாள் நிலையிலே முட்டுக என்றும் வழக்காறு ஒழிந்ததை வைத்து எழுதித்தான் பிழைக்கும் நிலைமை பெறலாம் என்றும் புது சொல் புது நடை போற்றேல் என்றும் நம் தமிழ் புலவர் நவீன்றனர். நாளும் அந்தப்படியே அவரும் ஒழுகினர். புதுநெறி காட்டிய புலவன் என்ற பாடலே பாரதிதாசன் குறிப்பிட்டிருப்பது இது. பாரதி வாழ்ந்த காலத்திலும் சரி, அதற்கு முன்பும் சரி, ஏனை பொருங்கூடத்தான் நிலவிய கால கவிக்கூட்டத்தின் ஒரு சாராரை பற்றிய விமர்சனம் இது. முன்னாள் நிலையிலே முட்டுக என்று பாரதிதாசன் குறிப்பிடும்போது பாரதி பயன்படுத்திய மாடு குறியீட்டை தன்னையும் அறியாமல் பயன்படுத்தியிருக்கிறார். மாடுதானே முட்டும். இந்த பாடலில் பாரதியை போன்ற குசும்புடன் கூடிய வீச்சொன்றை போடுகின்றார் பாவேந்தர். கடவுளை குறிக்கும் கவிதையையும் பொருள் விளங்கிட எழுதுவதும் ஏற்காதென்றும் என்ற அடி ஓங்கி அறைவது போல விழுகிறது. ஆமாம், பொருள் விளங்கா பாட்டே மிக உயர்ந்த பாட்டு என்ற கருதுகோள் இன்றும் நிலவியபடிதான் இருக்கிறது. அன்று புரியாத சொல்லால் பாப்புனைந்தனர், இன்று பொருள் துலங்காத கருத்தால் பாப்புனைகின்றனர். அவ்வளவுதான் வித்தியாசம். பொருள் விளங்கவில்லையே என்று கேட்டால் யோசித்துப்பார், புரியும் என்று இருமாப்பு மிகுந்த விடையை நான் பலமுறை கேட்டிருக்கிறேன். அப்ஸ்கியூராண்டிசம் என்ற ஆங்கில பிற நாட்டு படைப்புகளை போலி செய்து இருண்மை என்ற பெயரும் அதற்கு சூட்டி படிக்கிறவன் பொருள் விளங்காமல் விழிக்கும் போது இறுக்கமான உதட்டுக்கிடையே நமட்டுச் சிரிப்பொன்றை காட்டி பாரு, இதை கூட புரிஞ்சிக்க முடியாதவங்களாக என்ன மாதிரியானவங்க கவிதை எழுதி கொண்டிருக்கிறோம் என்று மேட்டிமை கொண்டாடி கொள்ளும் கூட்டம் அன்று மட்டுமன்று இன்றும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. உள்நாட்டை போலி செய்வது மாடு, வெளிநாட்டை போலி செய்வது குரங்கு. ஐயையோ, இதை நான் சொல்லவில்லை, பாரதி குயில் பாட்டில் சொல்லியிருப்பதன் விளக்கத்தை எடுத்து சொன்னேன். போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் பாரதிக்கே. எனவே நடந்து நடந்து பள்ளம் விழுந்துவிட்ட பாதைக்குள்ளேயே தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பது ஒரு கூட்டம். இதற்கு ஆஃப் த பீட்டன் ட்ராக் என்ற எண்ணம் எழவே எழாது. மாறாக தான் இயற்றியது ஒவ்வொன்றையும் தனக்கு முன்னால் செய்தவர் செய்தபடியே செய்திருக்கிறோமோ என்று பார்த்து பார்த்து பொருத்தி பொருத்தி செய்து கொள்வது இவர்களின் வழக்கம். இன்னொரு கூட்டத்தார் எப்போதும் மரக்கிளைகளையே சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பவர்கள். அவர்களுடைய பாதம் மண்ணில் படவே படாது. இன்றைய தேவையை எழுதேல் என்பது குயில்பாட்டில் உள்ள மாட்டின் குறியீடு சொல்கிறது என்றால், ஒரு காலம் உள்நாட்டு வழக்கத்தை ஏறெடுத்தும் பார்க்காதே என்று குயில்பாட்டின் குரங்கு குறியீடு குறிப்பிடுவோரின் கட்சியாக இருக்கிறது. இவர்களுடன் ஒரு 15 நிமிடம் உரையாடினால் லாரி அன்னி போசிலார், இஇ கமிங்ஸ், பீட்டர் கான்னஸ், ஆண்ட்ரூ குரூமே, இவான் டான் காசுவெல் என்ற பெயர்களை உதித்து கொண்டே இருப்பார்கள். போற குறைக்கு அவர்களுடைய பெயரை எப்படி உச்சரிப்பது சரியானது என்ற ஒரு விவாதம் கிளம்பும். ஒரே பெயருக்கு 4 விதமான உச்சரிப்புகள் சொல்லப்படும். தாம் உச்சரிக்கும் விதமே சரி, அப்படி உச்சரிக்க தெரியாதவர்கள் ஒன்றுமே தெரியாதவர்கள் என்பதான மமதை போக்கும் இத்தகைய கூட்டங்களில் வெளிப்படுவதை நான் நேரடியாகவே அனுபவித்திருக்கிறேன். ஒன்றை கவனியுங்கள், இந்த 2 கூட்டத்தாருக்குமே இருக்கும் கவிதை காதல் பொய்யானதன்று என்பது மிக நிச்சயமான உண்மை. ஆனால் அவர்களுடைய கவனம் கவிதையை முன்னிலைப்படுத்துவதை காட்டிலும் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வதிலேயே நிலை பெற்றிருக்கிறது. அயல்நாட்டு கவிஞர்களுடைய பெயர்களை இன்ன விதத்தில் தான் உச்சரிக்க வேண்டும், இன்னார் இப்படி உச்சரிக்கிறார் அது தவறு என்றும், இதை போன்ற மற்ற விவாதங்களிலும் ஒரே குழுவின் உட்குழுவுக்குள் அடிக்கடி மோதலில் இறங்குவதும் இந்நாள் சிறுபத்திரிகைகளில் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். எனவே கவிதா தேவியின் அருள் இவர்களுக்கும் எப்போதாவது ஒரு முறை சித்தித்து விடுகிறது. என்றோ ஒரு நாள் ஒரு கவிதை அல்லது ஒரே ஒரு வரி சிறப்பாக அவர்களையும் மீறி எழுதி விடுகிறார்கள். கவிதாதேவியை இவர்கள் காதலிப்பது உண்மையே என்றால், கவிதாதேவி இவர்களை காதலிப்பது என்னவோ காதலினால் அன்று கருணையினால். இது குயில்பாட்டில் தெள்ளத் தெளிவாக எடுத்து சொல்லப்படுகிறது. இதற்கு மாறாக தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல் என்பதையே தம் தாரக மந்திரமாக கொண்டு இயற்றும் கவிதைக்குள்ளும் அதனுள் துணிக்கும் உணர்வுக்குள்ளும் தானே முங்கி எழுந்து முக்குளித்து கவிதாதேவியும் தானுவாய் வாழும் இனம் 3வது இனம். குயில்பாட்டின் இளைஞனாக சித்தரிக்கப்பட்டுள்ள குறியீடு மாட்டு கூட்டத்தாலும் குரங்கு கூட்டத்தாலும் தன் வடிவம் இழந்து மேனி வண்ணம் இழந்து கருமையாகி இருக்கும் இடமே புலப்படாது. தன்னுடைய ஏக்க கூவலால் மேட்டிங் கால் மட்டுமே தன் இருப்பை அறிவித்து கொண்டிருக்கும் கவிதாதேவி இப்படிப்பட்ட உண்மை கவிஞர்களிடம் வசமாகிறாள். உள்ளத்தில் உண்மையொளி உண்டானால் வாக்கினிலே ஒளியுண்டாம் என்று பாரதி குறிப்பிடுவதும் இதையே. இங்கே ஒன்றை வலியுறுத்த விரும்புகிறேன். உண்மையொளி என்பதற்கு சத்தியத்தின் மீது உண்மையின் மீது ஏற்படும் நாட்டத்தால் உள்ளத்தில் ஏற்படும் ஒளி என்று மட்டும்தான் பொருள் காண முடியும். ஒளியில் உண்மை ஒளி பொய்யொளி என்று எதுவும் இல்லை அல்லவா? கவிதை என்னும் உலகில் இந்த 3 திருக்கூட்டங்களும் இயங்கியபடியே தான் இருக்கும். நாடு, மொழி, இன, பூகோள பாகுபாடுகள் அனைத்தையும் தாண்டி காலம் என்ற எல்லையும் கடந்து முன்னர், தற்போது, பின்னர் என்ற முக்காலங்களிலும் இந்த 3 வகைப்பாடும் இருந்தபடியே தான் இருக்கும். 3 வகைப்பாடுகளைச் சேர்ந்தவரும் கவிதாதேவியின் மீது பூண்டிருக்கும் காதல் உண்மையே எனினும், கவிதாதேவி முதல் 2 வகையினரை காதலிக்க நேர்வது காதலினால் அன்று கருணையினால். அவளே விரும்பி தன்னைத்தானே ஒப்படைப்பதோ கவிதையே வாழ்வின் மூர்ச்சனையாகவும் முழு அர்ப்பணிப்பாகவும் தன் படைப்பில் ஈடுபட்டு கொண்டிருப்பவனான உள்ளத்தில் உண்மைகளை உண்டான அந்த கவிஞனிடம் மட்டுமே. இது கருணையினால் என்று காதலினால். இந்த 3வது கூட்டத்தைச் சேர்ந்தவன் தான் என்று உள்ளத்தில் பரிபூர்ணமாக உணர்ந்து கொண்ட பாரதி அதை வெளிப்படையாக அறிவிக்க நாணி, நான் ஒருவன் மட்டும் அல்லன், எனக்கு முன்னரும் இத்தகையோர் இருந்தனர், இப்போதும் இருக்கின்றனர், இனியும் வருவர் என்று இந்த வகைப்பாட்டில் அடங்கும் அத்தனை பேரையும் ஒட்டுமொத்தமாக குறிக்கும் குறியீடாகவே அந்த இளைஞன் பாத்திரத்தை குறியீடாக உருவாக்கியிருக்கிறான். என்ன, குயில் பாட்டின் மர்மம் முடிச்சாவிழ்ந்ததா? வேதாந்தமாக விரித்து பொருள் உரைக்க சொன்னவன் உண்மையில் சொல்ல நினைத்தது என்னவோ நாதாந்தமாக நாடி பொருள் நவில என்பதை உணர்ந்தால் குயில் பாட்டுக்குள் மர்ம முடிச்சென்று ஒன்று இல்லவே இல்லை என்பதை தெளியலாம். பேராசிரியர் திரு வேணுகோபாலனை பற்றிய நினைவலைகள் குயில் பாட்டோடு தொடங்கின. கூவல் அடக்கிய குயில் என்று மேம்போக்காக அவருடைய குயில் பாட்டு அணுகுமுறை குறிப்பிடப்பட்டது. இரண்டே கால் ஆண்டுகளாக இந்த நினைவலைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இது 29வது தவணை. இவற்றில் 12 தவணைகள் குயில் பாட்டுக்கு மட்டும் செலவழிந்திருக்கின்றன. சொல்வதற்கு என்னிடம் இன்னும் நிறைய செய்திகள் உள்ளன. பேராசிரியரை பற்றி இந்த தொடர் பூர்த்தியாகும் போது பூர்த்தியாகட்டும் என்று விட்டு வைத்திருக்கிறேன். ஆனால் ஒன்று, இந்த தொடர் முடிந்தாலும் என் சிந்தனை போக்கிலும் அணுகுமுறையிலும் சொல்லும் விதத்திலும் அவர் என்றென்றும் என் மூலமாக வெளிப்போட்டு கொண்டே இருப்பார். நான் எதை எழுதினாலும் அவர் என் அகத்தே ஆழமாக பதித்திருக்கிற தாக்கம் இயங்கிக் கொண்டே இருக்கும். நினைவலைகளோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.